வணக்கம் தந்தை டோமி. வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் தங்களை வரவேற்கின்றோம். கட்டாய கல்வி பெறும் சட்டம் 2011 பற்றிய நன்மை தீமைகளை முதலில் எங்களுக்கு விளக்குங்களேன்.
வணக்கம் இனிய நேயர்களே. கட்டாய கல்வி பெறும் உரிமை சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை 2009 ஆட்சிக்கு வந்த காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் 2010 ஏப்ரல் 1 கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த சட்டம் உடனேயே தமிழகத்துல அமலுக்கு வரல. 2011 நவம்பர் 8 தான் அதை தமிழகத்துல இப்பொழுது ஆளுகின்ற அதிமுக அரசு நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்குது. இது வந்து நேரத்தை பொறுத்தது. இந்த சட்டத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, தனியார் பள்ளிகளில் 25% இடங்களை பொருளாதார ரீதியாக நலிந்த பிரிவினருக்கு ஒதுக்க வேண்டும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுகிறது. அப்படின்னா இப்ப தனியார் பள்ளியில போய் படிக்க முடியாம அல்லது பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிற, சமூகத்துல பின்தங்கி இருக்கிற அந்த மாணவர்கள்ல 25% பேர், அப்படின்னா இந்த பள்ளிக்கூடத்துல 100 பையன் படிக்கிறான்னா அதுல 25% பேர் இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களை தனியார் பள்ளிகள் கட்டாயம் சேர்க்க வேண்டும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. அப்படி சேர்க்கப்படுகின்ற மாணவர்களுக்கு அரசே அந்த கல்வி கட்டணங்களை செலுத்தும் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்குது. இந்த சட்டம் வந்து பல்வேறு விதங்கள்ல பார்க்கப்படுகிறது. எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்தியா சுதந்திரம் அடைந்து 1947 இந்தியா என்பது ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு வெவ்வேறு மொழிகளை கலாச்சாரங்களை கொண்டிருப்பதனால நாடு சுதந்திரம் அடைந்ததோடு தாய்மொழி வழி கல்வி தருவதற்காக கிராமங்கள் தோறும் தொடக்கப் பள்ளிகளும் நடுநிலைப் பள்ளிகளும் தொடங்கப்பட்டது. ஆகவே இந்த ஒரு நிலை, எல்லாருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும், ஒரே மாதிரியான கல்வி கிடைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு சுதந்திரம் பெற்ற நாட்டிலே தொடங்கப்பட்டது. ஆனால் 1980 பிறகு ஆங்கில வழி கல்வியை கொண்டு வருவதற்காக மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் தொடங்கி அந்த பள்ளிகள் எல்லாம் ஒரு வியாபார மயமாக மாற்றப்பட்டு இன்று பணம் சம்பாதிக்க பணக்காரர்கள் தொடங்குகின்ற ஒரு தொழிற்கூடங்களாக மாறியிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்று அரசு பள்ளிகள் எல்லாம் தரம் இல்லாமல், அடிப்படை வசதி இல்லாமல், அங்கு மாணவர்கள் கூட சரியாக போகாமல் அரசு பள்ளிகள் தரம் இழந்து நிற்கிற போது இப்படி ஒரு அரசினுடைய சட்டம், கல்வி பெறும் உரிமை சட்டம் என்று இவர்கள் கொண்டு வந்திருந்தாலும், இந்த சட்டம் தனியார் பள்ளிகளை ஊக்குவிப்பதாகவும், தனியார் பள்ளிகளில் தான் தரமான கல்வி இருக்கிறது, ஆகவே பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிள்ளைகளை அந்த பள்ளியில் கொண்டு போய் சேருங்கள் என்று சொல்வது போல தனியார் பள்ளிகளுக்கு விளம்பரப்படுத்துகின்ற ஒரு சட்டமாகவும், இருக்கின்ற அரசு பள்ளிகளை இன்னும் ஒண்ணுமில்லாமல் செய்து அதை மூடிவிட்டு மொத்தமாக பள்ளி அல்லது கல்வித்துறையை தனியார் மயமாக்குகின்ற ஒரு பயங்கரமான திட்டமாகவும் இருப்பதாகவுமே பார்க்கிறார்கள். ஆகவே இருக்கின்ற அரசு பள்ளியினுடைய தரங்களை உயர்த்தி, ஆசிரியர்களுடைய தரங்களை உயர்த்தி, அடிப்படை வசதிகளை உயர்த்தி, அரசினுடைய அடிப்படை கடமையான பொதுமக்களுக்கு கல்வி வழங்குகின்ற கடமையை இவர்கள் ஆற்றுவதற்கு பதிலாக தனியார் மயப்படுத்தி தனியார் உரிமையாளர்களிடம், பணக்காரர்களிடம் பணம் பார்க்கின்ற ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை தான் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது என்பதை நாம் நன்றாகவே புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே இப்பொழுது மனிதவளத்துறை அமைச்சராக இருக்கிற கபில் சிபில் ஏன் இந்த தனியார் மயமாக்குகின்ற தன்மையிலே உயர்கல்வியில் கூட எந்த அளவிற்கு இதிலே பணம் அரசு திரட்ட முடியும் என்றால் அது தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு இன்னும் அதிக அதிகாரங்களை கொடுக்கும் என்று வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த கல்வி பெறும் உரிமை சட்டத்தின் வழியாக அரசு பள்ளிகள் அழிவதும், ஏழைகளுக்கு கல்வி கிடைப்பதும், அல்லது எல்லாருக்கும் ஒரே விதமான கல்வி கிடைப்பதும், எல்லாருக்கும் கல்வி கிடைப்பதும் பெரிய தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கிறது.
கட்டாய கல்வி பெறும் உரிமை சட்டத்தில் கவனிக்க வேண்டியவை என்னென்ன?
இப்ப நான் வந்து சொன்னது ஒரு பொதுவா சொல்லிட்டேன். இதுல ஒரு 6 முக்கியமான காரியங்களை நம்ம கவனிச்சே ஆகணும். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல இப்ப வந்து எத்தனை கல்வி கூடங்கள் இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. இது தமிழ்நாட்டில் 2011 நவம்பர் 8 இந்த சட்டம் அமலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் இன்னைக்கு 5255 ஆரம்ப பள்ளிகளும், அதில் 1,100,000 மாணவர்களும், 1716 நடுநிலை பள்ளிகளும், இதில் 800,000 மாணவர்களும் தனியார் பள்ளிகளிலாகவே நடத்துகிறார்கள். ஆக இன்று தனியார் ஆரம்ப பள்ளிகளை 5255 நடுநிலைப் பள்ளிகளை 1716 நடத்தி இதில் படிக்கின்ற 11 8 சேர்ந்து 19 லட்சம் மாணவர்கள், மொத்தம் படிக்கின்ற மாணவர்களிலே 29 விழுக்காட்டினர் இன்று தனியார் பள்ளிக்கூடங்களில் தான் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். கேந்திர வித்யாலயா, நவோதயா போன்ற சிறப்பு பள்ளிகள், அரசு உதவி பெறாத தனியார் பள்ளிகள் என்று இன்னொரு அடுக்கு பள்ளிகள் இருக்கிறது. ஆக அரசினுடைய அங்கீகாரம் இருக்கும், ஆனால் அரசு உதவி இருக்காது. ஆகவே இந்த பள்ளிகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்றால், இந்த சிறப்பு பள்ளிகள் அல்லது தனியார் அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகள் அல்லது மேந்தட்டு பள்ளிகள் என்று சொல்லுபவை முதல் முதலாக எல்லாருக்கும் கல்வி, சமமான கல்வி என்ற அந்த சமத்துவ சமுதாயத்திற்கு எதிரான ஒரு போக்கு. இது எல்லாருக்கும் கல்வி கிடைக்காது, பணம் இருக்கிறவர்களுக்கு மட்டும் கல்வி கிடைக்கும் என்ற அந்த ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கும். இரண்டாவது, எல்லா குழந்தைகளுக்கும் இலவச கல்வி கிடைக்கும் என்று சட்டத்தில் குறிப்பிடப்படவில்லை. அதுதான் அடிப்படை. இந்த சட்டம் எல்லா குழந்தைகளுக்கும் இலவச கல்வி என்று சொல்லாமல், 25% பின்படுத்தப்பட்ட மக்களுக்கு பொருளாதாரத்திலே கல்வி என்றால் மற்றவர்கள் எங்கே போவார்கள்? ஆக தனியார் பள்ளிகளில் 25% ஏழை மாணவர்களுக்கு ஒதுக்கீடு செய்ய தனியார் பள்ளிகளை நிர்பந்திப்பது போல இந்த சட்டம் தோன்றினாலும், இது தனியார் பள்ளிகளில் தான் தரமான கல்வி இருக்கிறது, அங்கு போய் இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தனியார் பள்ளிகளுக்கு விளம்பரம் தேடுகின்ற ஒரு தன்மையாகவும், இன்னும் அரசு பள்ளிகளை அங்கீகரிக்காத தன்மையும், அரசு பள்ளிகளில் சரியான தரமான கல்வி இல்லை என்று அரசே கேவலமாக ஏற்றுக்கொள்கின்ற ஒரு தன்மையும் இருப்பதனால், இது அரசினுடைய கல்வி கொள்கையிலே அரசு பள்ளிகளை நாளடைவில் மூடுகின்ற ஒரு நிலைக்கு இட்டு செல்லும் சட்டமாக இருப்பது. இரண்டாவது, 6 வயது வரையிலான குழந்தைகளுக்கு இளநிலை கல்வி, 16 வயதுக்கு பிறகான குழந்தைகளுக்கு உயர்நிலை கல்வி வழங்குவது அரசினுடைய பொறுப்பு என்று அரசியல் சாசன சட்டம் சொல்லுகிறது. இந்த தன்னுடைய பொறுப்பை கொஞ்சம் கொஞ்சமாக கைகழுவி விட்டு, இதில் முற்றிலுமாக இதிலிருந்து வெளிப்பட்டு உயர்கல்விக்காக 500,000 சம்பாதிக்கலாம், அது போல தொடக்க கல்வியிலும் தனியார் மயம் விட்டு அரசு அல்லது அரசியல்வாதிகள் சம்பாதிக்கலாம் என்பதற்காக தொடங்கியது போல இருக்கிறது. ஆக மூன்றாவது விஷயமாக நாம் கவனிக்க வேண்டியது, அரசினுடைய கடமையிலிருந்து கைகழுவுகின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு இந்த சட்டம் கொண்டு போகிறது. இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், அண்மையிலே மத்திய மனிதவளத்துறை அமைச்சர் கபில் சிபல் பேசிய போது, இந்தியாவின் உயர்நிலை கல்வி நிறுவனங்களான ஐஐடிகளுக்கு தன்னாட்சி உரிமை வழங்குவது குறித்து அவர் பேசியிருக்கிறார். அடுத்த 5 ஆண்டுகளில் தனியார் முதலீட்டாளர்களிடமிருந்து எவ்வளவு நிதி திரட்ட முடியும் என்று அவர்கள் சொன்னால், அதற்கேற்ப அவர்களுக்கு கூடுதல் சுய நிர்வாக உரிமை தருவோம் என்று அவர் கூறியிருக்கிறார். அப்படி என்றால் பணக்காரர்கள் எவ்வளவு பணம் கொடுப்பீர்கள் அரசுக்கு என்றால், இந்த அரசினுடைய கடமையான அடிப்படை தன்மையான கல்வியை தனியாருக்கு விற்கிற நிலைக்கு இந்திய அரசும் தமிழக அரசும் இன்று சம்மதித்திருப்பதாக தெரிகிறது இந்த சட்டத்தின் மூலம். ஆக உழைக்கும் வர்க்கத்திற்கு அவர்களது வாழ்க்கை நிலைக்கு மேம்பட்ட கல்வி அளிக்கப்படக்கூடாது என்று 19ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்து அரசு சொன்னதை இந்த சட்டம் மறுபடியும் ஏற்றுக்கொள்வது போல தெரிகிறது. ஆக எப்பொழுது மிஷினரிமார்கள் அல்லது கிறிஸ்தவ பாதிரிமார்கள் இங்கே வந்தார்களோ, அப்பொழுதுதான் பணக்காரர்களுடைய கைப்பாவையாக இருந்த கல்வி எல்லாருக்கும் கல்வியாக மாறியது. பணக்காரர்களுக்கு மட்டும் 8 கணியாக இருந்தது, ஏழைகளுக்கு 8 கணியாக இருந்தது, எல்லாருக்கும் உடையது என்ற உரிமையை உருவாக்கியவர்கள் கிறிஸ்தவர்கள். அந்த நிலையில் கூட இந்த சட்டம் எல்லாருக்கும் கல்வி என்பதை மாற்றி, பணம் இருக்கிறவர்களுக்கு கல்வி, இல்லாதவர்கள் எப்படியோ போகட்டும் என்பது போல விட்டு விடுவதாக இருக்கிறது. இதிலே 4வது காரியம் எதை நாம் கவனிக்க வேண்டும் என்றால், தமிழகம் போன்ற மாநிலங்களில் இன்று பள்ளிகளுக்கு கட்டணம் ஒழுங்குபடுத்தும் சட்டம் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது வந்திருக்கிற இந்த மத்திய அரசினுடைய கல்வி உயர்வு உரிமை சட்டம் அமுலுக்கு வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களேயானால், நாம் தனியார் பள்ளிகளை எந்த விதத்திலும், ஏனென்றால் அவர்களை நீங்கள் 25% பிற்படுத்தப்பட்ட மாணவர்களை சேர்த்துக்கொள்ள நிர்பந்திப்பதனால் அவர்கள் எங்களுக்கு உயர் கல்வி கட்டணம் பெற்றாக வேண்டும் என்ற நிலைக்கு அவர்கள் போராடுவார்கள். அப்பொழுது அரசே அந்த தனியார் பள்ளிகள் மீது அவர்களுடைய கட்டணத்தின் மீதும் எந்த விதமான அதிகாரமும் செலுத்த முடியாத ஒரு நிலை உருவாவதற்கான தன்மை உருவாகியிருக்கிறது. 5வது நாம் கவனிக்கப்பட வேண்டியது, இந்த சட்டம் இன்றைய அரசு பள்ளிகளிலே 60 குழந்தைகளுக்கு குறைவாக படிக்கும் சுமார் 40% ஆரம்ப பள்ளிகளில் 2 ஆசிரியர்கள் 2 வகுப்பறை முறை தொடர்ந்து நிலவுகிறது. இதை எந்த விதத்திலும் மாற்றுவதற்கு அரசு நினைத்து கூட பார்ப்பதாக தெரியவில்லை இந்த சட்டத்தின் மூலம். இன்னும் வேதனையான விஷயம் என்ன என்றால், 2 ஆசிரியர்கள் 2 வகுப்பறை இருக்கிற 60 குறைந்த அந்த மாணவர்கள் இருக்கிற அந்த அரசு பள்ளிகளில் பயிற்சி பெறாத ஒரு இளைஞர்களை கூட அடிப்படை கல்வி பெற்றிருந்தால் போதும், அவர்களையே நீங்கள் தற்காலிக ஆசிரியர்களாக நியமித்துக் கொள்ள கூட இந்த சட்டம் வழி செய்வதாக பார்க்கிறார்கள். அரசு பள்ளி ஆசிரியர்களை நாம் உயர்வாக மதித்து அவர்களுடைய நிலைப்பாட்டை உயர்த்தி அரசு பள்ளிகளுடைய தரத்தை உயர்த்தி அரசு பள்ளிகளில் அடிப்படை கட்டமைப்புகளை ஏற்படுத்தி ஏழைகளுக்கு தரமான கல்வியும் எல்லாருக்கும் கல்வியும் கொடுக்கின்ற அந்த உயர்வான கல்வி நோக்கம் உருவான அந்த தன்மையை எதிர்த்த ஒரு சட்டமாக இருக்கிறது.